கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். உவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாட நிகழ்ச்சி நடைபெற காத்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு வாய்ப்பளித்த பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை மற்றும் உவா சமூக வானொலி ஆகிய நிறுவனங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆசிரியர் சுப்பிரமணியம் சசிகுமார், சௌதம் தமிழ் மகாவித்யாலயம், திமுதரை. அன்பு மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னர் பேனை, பென்சில், தாள்கள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது இவ்வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். ஆகவே கவனமாக கேட்டு சிறந்த பயனை அடைய வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன பாடத்தலைப்பினை பற்றி பேச இருக்கின்றோம் என்றால், தரம் 5 கணிதப்பாட பரப்பானது 33 பாடத்தலைப்புகளை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பானது அடிப்படை கணித செய்கைகளை உள்ளடக்கிய பிரசினம் தீர்த்தல் ஆகும். அந்த வகையில் அடிப்படை கணித செய்கைகள் எனும்போது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய 4 வகையான கணித செய்கைகள் காணப்படுகின்றது. இந்த 4 வகையான கணித செய்கைகளிலும் ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பானாயின் இனிவரும் எந்த கணித பிரசினத்திற்கும் கணித எண்ணக்கரு விருத்தியிலும் விளக்கம் பெறுதலிலும் இலகுத்தன்மையினை அடையக்கூடியவனாக இருப்பான். ஆகவே மாணவர்களே, இனி நாம் இந்த 4 கணித செய்கைகளை ஒவ்வொன்றாக தெளிவு பெறுவோம். இதில் முதலாவதாக நாம் கூட்டல் தொடர்பான பிரசினம் தீர்க்கும் முறையினை பார்ப்போம். நான் உங்களுக்கு சில எண்களை கூறுகின்றேன். அதனை எழுதுகருவிகளை பயன்படுத்தாது மனதில் கூட்டி விடைகளை சொல்வதற்கு தயாராக இருங்கள். 5 உடன் 7 கூட்டினால் கிடைக்கும் விடை யாது? எங்கே கூட்டுங்கள் பார்ப்போம். 5 கூட்டல் 7 சமன் 5 உடன் 7 கூட்டும்போது 12. அடுத்ததாக 8 உடன் 3 கூட்டினால் வரும் விடை யாது? எங்கே கூட்டுங்கள் பார்ப்போம். 8 கூட்டல் 3 8 உடன் 3 கூட்டினால் விடையாக 11 பெறப்படும். அடுத்ததாக இன்னும் ஒரு மனக்கணிதவினா, 7 உடன் 8 கூட்டினால் வரும் விடை யாது? 7 கூட்டல் 8 சமன் 15. இப்பொழுது இதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இரண்டு இலக்கங்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்ப்போம். உதாரணமாக 35 24 கூட்டுக என்ற ஒரு வினா வந்தால், அதனை இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதி கூட்டுதல் வேண்டும். முதலாவதாக 35 எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு நேராக கீழே இடப்பெருமானத்திற்கு அமைவாக, அதாவது ஒன்றுகளுக்கு நேரே கீழே ஒன்றையும் பத்துகளுக்கு நேரே கீழே பத்துகளையும் எழுதுதல் வேண்டும். அந்த வகையில் 35 எழுதிவிட்டு 24 கூட்டப்போகிறோம் என்றால், 5 நேராக கீழே 4, 3 நேராக கீழே 2 எழுதி கூட்டுதல் வேண்டும். அவ்வாறு கூட்டும்போது 5 கூட்டினால் 9, 3 கூட்டினால் விடை 5. ஆகவே ஒன்றுகளிடம் 9 பத்துகளிடம் 5 பெறப்பட்டுள்ளது. அந்த வகையில் 35 கூட்டும்போது விடையாக 59 கிடைக்கப்பெறும். சரி மாணவர்களே, தற்பொழுது நாம் எளிய பிரசனங்களை கூட்டும் முறையினை பார்த்தோம். அடுத்ததாக வசன கணக்குகளை தீர்க்கும் முறையினை பார்ப்போம். ஒரு கடைக்குச் சென்ற நவீன் 12 மாம்பழங்களை வாங்கினான். கமலா 19 மாம்பழங்களை வாங்கினாள். அச்சந்தர்ப்பத்தில் கடையில் விற்பனையாகிய பழங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? எங்கே கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். நவீன் வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை சமன் 12. கமலா வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை சமன் 17. இருவரும் வாங்கிய மாம்பழங்களின் மொத்த எண்ணிக்கை சமன் 29. இருவரும் வாங்கிய மொத்த பழங்களின் எண்ணிக்கையே அச்சந்தர்ப்பத்தில் கடையில் விற்பனையாகிய பழங்களின் எண்ணிக்கையாகும். எனவே கடையில் விற்பனையாகிய பழங்களின் மொத்த எண்ணிக்கை 29 ஆகும். அந்த வகையில் நவீன் வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை 12, கமலா வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை 17. இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதிக் கொள்ள வேண்டும். 12 எழுதி அதற்கு கீழே 2 நேராக கீழே 7, 1 கீழே 1 எழுதி கூட்டும்போது 1 7 2 காணப்படுகின்றது. 7 2 9, 10 1 1 காணப்படுகின்றது. 1 1 2. ஆகவே அன்றைய தினம் கடையில் விற்பனையாகிய மொத்த பழங்களின் எண்ணிக்கை 29 ஆகும். இவ்வாறு வசனங்கள் தொடர்பான பிரசினங்கள் வரும்பொழுது பொருத்தமான முறையில் வசனங்களை எழுதி விடைகளை காணுதல் வேண்டும். மாணவர்களே, இதுவரை நாம் ஈரிலக்கங்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்த்தோம். அதேபோல 3 கொண்ட 2 கூட்டும் முறையினை இனி பார்ப்போம். அதாவது 3 எண்கள் 2 கூட்டுதல். அதனை இனி பார்ப்போம். அந்த வகையில் உதாரணமாக 824 நான் கூறுவதை மாணவர்கள் எழுதி பயிற்சி பெறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது 824 163 என்ற இலக்கத்தை கூட்டும்போது பெறப்படும் விடை யாது? நீங்கள் தற்போது செய்து பார்த்திருப்பீர்கள். நான் கூறப்போகின்ற விடையோடு உங்களுடைய விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். 824 எழுதி அதற்கு கீழே 163 எழுத வேண்டும். 4 நேரே கீழே 3, 2 கீழே 6, 8 கீழே 1 எழுதி கூட்டுதல் வேண்டும். முதலாவதாக 1 கூட்டிக்கு 1, அதன் பிறகு 10, அதன் பிறகு 100. அந்த முறையில்தான் கூட்டல் செய்கையை நாம் செய்ய வேண்டும். 4 கூட்டும் போது விடை 7, 6 கூட்டும் போது விடை 8, 8 கூட்டும் போது விடை 9. ஆகவே 824 163 கூட்டும் போது விடையாக 987 பெறப்படும். இந்த விடை தங்களுக்கும் வந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது சாதாரண எண்களை கூட்டும் முறையாகும். உதாரணம் 1 சாதாரண கூட்டல் முறையினை பார்த்தோம். இப்பொழுது சற்று மாறுபட்டு கொண்டு செல்லலுடன் தொடர்புடைய ஒரு கூட்டல் கணக்கை பார்ப்போம். 327 159 கூட்டும் போது பெறப்படும் விடை யாது? அந்த வகையில் நோக்கும்போது மாணவர்கள் இதனையும் எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாம் கூட்டப் போகிறோம். 9 கூட்டும் போது, அதாவது 327 ஒன்றுகளிடம் 7, 159 ஒன்றுகளிடம் 9 காணப்படுகின்றது. ஆகவே 9 கூட்டும் போது விடையாக 16 கிடைக்கும். 16 ஒன்றினிடத்து இலக்கத்திற்கு நேரே அப்படியே எழுத முடியாது. காரணம், 16 இருந்து 10 1, 1 6 காணப்படுகின்றது. ஆகவே 1 நேராக கீழே 6, 10 காணப்படும் 1 அடுத்த நிரலுக்கு கொண்டு செல்லுதல் வேண்டும். இப்பொழுது 2 நிரலில், அதாவது 327 பத்தாம் இடத்தில் 2, 159 பத்தாம் இடத்தில் 5 காணப்படுகின்றது. அவை இரண்டையும், அதாவது 5 2 கூட்டி ஒன்றினிடத்தில் கூட்டி கொண்டுவரப்பட்ட 1 கூட்டுதல் வேண்டும். ஆகவே 2 5 1 சமன் 5 2 7, 7 1 கூட்டும் போது 8. இரண்டாவது நிரலுக்கு கீழே விடையாக 8 எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக 3 நிரலில் காணப்படும் 3 மற்றும் 1 கூட்டப் போகிறோம். அதாவது மூவிலக்க எண்களில் 100 இடத்தில் காணப்படும் எண்களை கூட்டப் போகிறோம். 327 100 இடத்தில் 3, 159 100 இடத்தில் 1 காணப்படுகின்றது. மூன்றையும் 1 கூட்டும்போது விடையாக 4 கிடைக்கும். அதனை 100 இடத்து இலக்கத்திற்கு கீழே எழுதுதல் வேண்டும். ஆகவே 327 159 கூட்டும்போது விடையாக ஒன்றுகளுக்கு நேரே 6, பத்துகளுக்கு கீழே 8, நூறுகளுக்கு கீழே 4 காணப்படும். அந்த வகையில் 486 விடையாக பெறப்படும். இவ்வாறுதான் நாம் கொண்டு வருதலுடன் கூட்டலினை செய்ய வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, இதேபோல அடுத்ததாக 4 இலக்க எண்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்ப்போம். உதாரணமாக 5247 எனும் இலக்கத்துடன் 1124 அன்பார்ந்த மாணவர்களே, இதேபோல அடுத்ததாக 4 இலக்க எண்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்ப்போம். 5247 1124 என்ற இலக்கத்தை கூட்டும்போது வழமை போல இடப்பெருமானத்திற்கு அமைவாக நாம் எண்களை எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். 7களுக்கு கீழே 4 காணப்படும். 4க்கு கீழே 2, 2க்கு கீழே 1, 1000ஆம் இடத்தில் காணப்படுகின்ற 5க்கு கீழே அடுத்த எண்ணில் 1000ஆம் இடத்தில் 1 காணப்படுகின்றது. ஆகவே 5க்கு கீழே 1 எழுதி கூட்டுதல் வேண்டும். 1களிடம் காணப்படுகின்ற 7, 4 கூட்டும் போது 7, 4 11, 11க்கு 1 போட்டு மீதி 1 10ஆம் இடத்துடன் கூட்டப்போகின்றோம். 4உடன் 2 கூட்டும் போது 7, இங்கிருந்து கொண்டு வரப்பட்டது 1. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இதேபோல அடுத்ததாக 4 இலக்க எண்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்ப்போம். 5247 1124 என்ற எண்ணை கூட்டப்போகின்றோம். அந்த வகையில் இடப்பெருமானத்திற்கு அமைவாக இதனை எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். 1களிடம் 7, கீழே 1களிடம் 4 காணப்படுகின்றது. அதன் 2 முதலாவதாக கூட்டப்போகின்றோம். 7, 4 கூட்டும்போது விடை 1. அன்பார்ந்த மாணவர்களே, இதேபோல அடுத்ததாக 4 இலக்க எண்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்ப்போம். உதாரணமாக 5247 என்ற இலக்கத்துடன் 1124 என்ற இலக்கத்தை கூட்டப்போகின்றோம். 5247 என்ற எண்ணில் 1களிடம் 7, 1124 என்ற எண்ணில் 1களிடத்தில் 4 காணப்படுகின்றது. அவை 2 முதலாவதாக கூட்டப்போகின்றோம். ஆகவே 7உடன் 4 கூட்டும் போது விடை 1. அன்பார்ந்த மாணவர்களே, இதேபோல அடுத்ததாக 4 இலக்க எண்களை கொண்ட இரு எண்களை கூட்டும் முறையினை பார்ப்போம். 5247 1124 கூட்டப்போகின்றோம். 7உடன் 4 கூட்டும் போது 7, 4 11, 11க்கு 1 போட்டு மீதி 1 10ஆம் இடத்திற்கு கொண்டு செல்கின்றோம். 10ஆம் இடத்தில் ஏற்கனவே 4, 2 காணப்படுகின்றது. அந்த 4, 2 கூட்டும் போது விடை 6. 6உடன் கொண்டு வந்த அந்த 1 கூட்டும் போது விடை 7. அடுத்ததாக 100ஆம் இடத்துக்கு செல்லும் போது 100ஆம் இடத்தில் 2, 1 காணப்படுகின்றது. அதனை கூட்டும் போது 2, 1, 3. அடுத்ததாக 1000ஆம் இடத்தில் 5, அதற்கு கீழே உள்ள எண்ணில் 1000ஆம் இடத்தில் 1 காணப்படுகின்றது. 5, 1 கூட்டும் போது விடை 6. ஆகவே 5247 1124 கூட்டும் போது விடையாக 6371 பெறப்படும். இதில் ஒரு மாறுபட்ட வித்தியாசமான வசன கணக்கு ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் சொல்லுகின்ற விடயத்தை குறித்துக் கொள்ளுங்கள். பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் அருகே வீட்டிலுள்ள ஒரு மாணவன் தனது வீட்டிலுள்ள சிசிடிவி கண்காணிப்பு கமராவில் ஒரு குறிப்பிட்ட நாளிலுள்ள பதிவுகளில் பின்வரும் தகவல்களை சேகரித்தான். அன்றைய தினத்தில் பதுளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த வாகனங்களின் எண்ணிக்கை 2538 எனவும், பண்டாரவளையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த வாகனங்களின் எண்ணிக்கை 4371 எனவும் தரவுகளை பெற்றான். இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பிட்ட தினத்தில் அம்மாணவனது வீட்டின் சிசிடிவி கண்காணிப்பு கமராவில் பதிவான வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அதனை நாம் காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இரு தரவுகளையும் கூட்டுதல் வேண்டும். அதாவது, பண்டாரவளையில் இருந்து பதுளை நோக்கி சென்ற வாகனங்களின் எண்ணிக்கையுடன் பதுளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி சென்ற வாகனங்களின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது அன்றைய தினத்தில் சிசிடிவி கண்காணிப்பு கமராவில் பதிவாகிய வாகனங்களின் மொத்த எண்ணிக்கையை காண முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, நான் கூறுகின்ற விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், செய்கை வழியை செய்து பாருங்கள். பதுளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி சென்ற வாகனங்களின் எண்ணிக்கை 2538. பண்டாரவளையிலிருந்து பதுளை நோக்கி சென்ற வாகனங்களின் எண்ணிக்கை 4371. இரண்டையும் கூட்டும்போது அன்றைய தினம் சிசிடிவி கமராவில் பதிவாகிய மொத்த வாகனங்களை காண முடியும். அந்த வகையில் இடப்பெருமானத்திற்கு அமைவாக அந்த எண்களை எழுதிக் கொள்கின்றோம். முதலாவதாக 2538 எழுதிக்கொண்டு அதற்கு கீழே 8 நேரே கீழே 1, 3 நேரே கீழே 7, 5 கீழே 3, 2 கீழே 4 எழுதிக்கொண்டு கூட்டப்போகிறோம். 8 1 கூட்டும் போது 9, அதனை 1 நேரே கீழே எழுதுகின்றோம். அடுத்து 10 இடத்திற்கு செல்கின்றோம். 10 இடத்தில் 7, 3 காணப்படுகின்றது. 7, 3 கூட்டும்போது விடை 10. 10 10 இடத்தில் பூஜ்ஜியத்தை போட்டுவிட்டு மீதி 1 100 இடத்திற்கு கொண்டு செல்கின்றோம். 100 இடத்தில் ஏற்கனவே 5, 3 காணப்படுகின்றது. 5, 3 கூட்டும்போது விடை 8. அந்த 8 கொண்டு வந்த 1 கூட்டும்போது விடை 9. இறுதியாக 1000 இடத்தில் உள்ள 2 இலக்கங்களையும் கூட்டப்போகிறோம். 1000 இடத்தில் இலக்கம் 4 இலக்கம் 2 காணப்படுகின்றது. 4 2 கூட்டும்போது விடை 6. ஆகவே மாணவர்களே, அன்றைய தினம் அந்த சிசிடிவி கண்காணிப்பு கமராவில் பதிவாகிய வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 6909. இவ்வாறு இடப்பெருமானங்களுக்கு அமைவாக இலக்கங்களை எழுதி கூட்டும்போது விடை சரியானதாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2-3 தடவைகள் திருத்தங்களை பார்த்துக் கொண்டால், அதாவது செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சாதாரணமான கூட்டல்கள் அநேகமாக பிழைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. சில மாணவர்கள் கவனக்குறைவு காரணமாக சாதாரண கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் போன்ற மிக இலகுவான விடயங்களில் பிழைவிடுவது காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் கூடுதலான கவனமெடுத்து செய்யுமாறு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். சரி மாணவர்களே, இதுவரை நாம் அடிப்படை கணித செய்கைகளில் கூட்டல், பிரசினம், தீர்த்தல் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக அடிப்படை கணித செய்கைகளில் இன்னும் ஒரு பிரதானமான அம்சம் கழித்தல். தற்பொழுது கழித்தல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் முறையினை பார்க்கப் போகிறோம். தரம் 3-4 வகுப்புகளில் சாதாரண கழித்தல் தொடர்பான அதிகமான பயிற்சிகளில் செய்திருப்பீர்கள். அது தொடர்பான சில மனக்கணித வினாக்களை தற்பொழுது கேட்கப் போகிறேன். அதற்கு விடை கூறுவதற்கு தயாராகும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் உதாரணமாக, ஒரு குவியலில் 15 மாம்பழங்கள் இருந்தன. அவற்றில் 8 மாம்பழங்கள் பழுதடைந்து வீசப்பட்டன. இப்போது குவியலில் எஞ்சியிருக்கும் மாம்பழங்கள் எத்தனை என்ற ஒரு வினா வினவப்படுகின்றது. குவியலில் 15 மாம்பழங்கள் காணப்படுகின்றது. அந்த 15 மாம்பழங்களில் 8 மாம்பழங்கள் பழுதடைந்து வீசப்பட்டன. அப்ப எஞ்சிய மாம்பழங்கள் எத்தனை அப்படின்னு கேட்ட என்ன செய்ய போறோம்? நம்ம கழிக்க போகின்றோம். இதனை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும்? குவியலில் காணப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கையில் இருந்து பழுதடைந்து வீசப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும். ஆகவே 15 கழித்தல் 8 சமன் 7. ஆகவே 15லிருந்து 8 கழிக்கும் போது விடை 7. அந்த 7 மாம்பழங்கள் தான் எஞ்சியிருந்த மாம்பழங்கள். இது தொடர்பான மற்றொரு உதாரணத்தை நோக்குவோம். மாணவர்கள், நான் கூறும்போது நீங்கள் மனக்கணிதத்தில் செய்யலாம். அவ்வாறு இல்லையெனில் தாள்களில் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு செய்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டத்தில் 115 சிறுவர்கள் உட்பட 348 பேர் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் சிறுவர்கள் அல்லாத பெரியோர்களின் எண்ணிக்கையாது? இதனை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு வினா. ஒரு கூட்டத்தில் 115 சிறுவர்கள் உட்பட 348 பேர் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் சிறுவர்கள் அல்லாத பெரியோர்களின் எண்ணிக்கை இதனை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப பாப்போம் இதை எப்படி செய்யலாம் என்று. முதலில் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யாவர் என்பதில் நாம் தெளிவு பெறல் வேண்டும். சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து 348 பேர் கலந்து கொண்டனர். அதில் சிறுவர்களின் எண்ணிக்கை 115. இங்கு பெரியவர்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையிலிருந்து சிறுவர்களின் எண்ணிக்கையை கழிக்கும் போது பெரியவர்களின் எண்ணிக்கையை காண முடியும். ஆகவே கழித்து பார்ப்போம். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 348, கலந்து கொண்ட சிறுவர்களின் எண்ணிக்கை 115. கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரியவர்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு 348லிருந்து 115 கழிக்கப் போகின்றோம். இதனையும் இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதி ஒன்றுகளிலிருந்து கழித்துக் கொண்டு வருதல் வேண்டும். ஆகவே 348 எழுதி அதற்கு கீழே 8 நேராக கீழே 5, 4 கீழே 1, 3 கீழே 1 எழுதுதல் வேண்டும். அவ்வாறு 8லிருந்து 5 கழிக்கும் போது விடை 3, 4லிருந்து 1 கழிக்கும் போது விடை 3, 3லிருந்து 1 கழிக்கும் போது விடை 2. ஆகவே கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரியோர்களின் எண்ணிக்கை 233. உங்களுக்கும் அந்த விடை வந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த உதாரணத்தை பற்றி நோக்குவோம். அடுத்த உதாரணத்தை நான் சொல்லும்போது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேங்காய் வியாபாரி ஒருவர் விற்பனை செய்வதற்காக 4372 தேங்காய்களை கொண்டு வந்தார். அதில் அவர் 2157 தேங்காய்களை விற்பனை செய்தார். எனினும் அவரிடம் எஞ்சியிருந்த தேங்காய்களின் எண்ணிக்கை யாது? எஞ்சிய தேங்காய்களின் எண்ணிக்கை யாது என்ற வினா வினவப்பட்டுள்ளது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதனை அடுத்து பார்ப்போம். எண்ணிக்கையை காண நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வகையில் விற்பனைக்கு கொண்டு வந்த தேங்காய்களின் எண்ணிக்கையிலிருந்து விற்பனையாகிய தேங்காய்களின் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும். விற்பனைக்கு கொண்டு வந்த தேங்காய்களின் மொத்த எண்ணிக்கை 4372. விற்பனையாகிய தேங்காய்களின் எண்ணிக்கை 2157. ஆகவே எஞ்சிய தேங்காய்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு நாம் கழிக்கப் போகின்றோம். இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதுதல் வேண்டும். இலக்கங்களை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எழுதுதல் வேண்டும். என்ன சொல்ல, அது மிக முக்கியம். ஆகவே 4372 எழுதி அதற்கு கீழே 2157 எழுதப் போகின்றோம். இரண்டுகளுக்கு கீழே 7, 7களுக்கு கீழே 5, 3 கீழே 1, 4 கீழே 2 இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுத வேண்டும். எழுதி கழிக்கும் போது 2 7 கழிக்க முடியாது. ஆகவே 10 இடத்திலிருந்து 1 கொண்டு செல்லல் வேண்டும். அவர் கொண்டு செல்லும் போது 12 கழிக்கும் போது விடை 5. அங்கே மீதி 10 இடத்தில் ஏற்கனவே 7 காணப்பட்டது. அவற்றிலிருந்து 1 எடுக்கும் போது மீதி 6 காணப்படும். 6 கீழே 10 இடத்தில் காணப்படுகின்ற 5 கழிக்கும் போது விடை 1. அடுத்ததாக 100 இடத்தில் இருக்கின்ற இலக்கங்களை கழிக்கப் போகின்றோம். 100 இடத்தில் 3, அதற்கு கீழே 1 காணப்படுகின்றது. 3 1 கழிக்கும் போது விடை 2. அடுத்ததாக 1000 இடத்தை பார்க்க போகின்றோம். 1000 இடத்தில் இலக்கம் 4, அதற்கு கீழே இலக்கம் 2 காணப்படுகின்றது. 4 2 கழிக்கும் போது விடையாக இலக்கம் 2 பெறப்படும். அந்த வகையில் அன்றைய தினம் எஞ்சிய தேங்காய்களின் எண்ணிக்கையாக 2215 தேங்காய்கள் காணப்பட்டன. ஓகே, ஆகவே 4372 2157 கழிக்கும் போது விடையாக 2215 கிடைக்கப்பெற்றது. ஆகவே பிள்ளைகள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இடப்பெருமானத்துக்கு அமைவாக இலக்கங்களை எழுதுதல் மிக முக்கியம். அடிப்படை கணித செய்கைகளில் கூட்டல் கழித்தல் மிக தெளிவு வரும் போதுதான் அடுத்தடுத்த விடயங்களுக்கு நாம் செல்ல முடியும். புலமை பரிசீல் பரீட்சையில் சித்தியடைய வேண்டுமெனின் முதலாவதாக பேசிக் அடிப்படை கணித செய்கைகளான கூட்டலும் கழித்தலும் நன்றாக தெரிஞ்சு பெற்றிருக்க வேண்டும். எந்த கூட்டல் கணக்கு கொடுத்தாலும் கழித்தல் கணக்கு கொடுத்தாலும் செய்வதற்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், பிழையின்றி. சரி மாணவர்களே, அடுத்த விடயத்திற்கு போவோம். இதுவரை நாம் அடிப்படை கணித செய்கைகளில் கூட்டல் கழித்தல் போன்ற எளிய பிரச்சினங்களை தீர்த்தல் முறைகளை பார்த்தோம். தற்போது அடிப்படை கணித செய்கைகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் தொடர்பான எளிய பிரச்சினங்களை தீர்க்கும் முறை பற்றி பார்ப்போம். அதில் பெருக்கல் தொடர்பான கணித செய்கைகளை பார்ப்போம். பெருக்கல் தொடர்பான கணித செய்கைகளை நோக்கும் முன்பதாக நாம் சில அடிப்படை அறிவுகளை அடைந்திருத்தல் வேண்டும். அதில் பெருக்கல் தொடர்பான கணித செய்கைகளை பார்ப்போம். பெருக்கல் தொடர்பான கணித செய்கைகளை நோக்கும் முன்பதாக நாம் சில அடிப்படை அறிவுகளை அடைந்திருத்தல் வேண்டும். அதாவது பெருக்கல் அட்டவணைகளை, அதாவது வாய்ப்பாடுகளை மனனம் செய்திருத்தல் வேண்டும். குறைந்தது 2.9 வரையான வாய்ப்பாடுகளை கட்டாயமாக மனனம் செய்திருத்தல் வேண்டும். அவ்வாறு வாய்ப்பாடுகளை மனனம் செய்திருந்தால் மாத்திரமே பெருக்கல் தொடர்பான விடயங்களையும் வகுத்தல் தொடர்பான வினாக்களுக்கும் விடையளிக்க நாம் செல்ல முடியும். ஆகவே வாய்ப்பாடுகளை கட்டாயமாக மனனம் செய்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சரி மாணவர்களே, தற்போது நாம் அடுத்த விடயத்திற்கு போவோம். அவ்வாறு வாய்ப்பாடுகளை மனனம் செய்யாத மாணவர்கள் இன்றிலிருந்தேனும் ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பாடு வீதம் அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு வாய்ப்பாட்டினையாவது மனனம் செய்வதனூடாக சிறந்த தேர்ச்சியினை அடைய முடியும். ஆம் மாணவர்களே, இனி நாம் பெருக்கல் பிரசினம் தீர்த்தல் தொடர்பான வினாக்களுக்கு செல்வோம். அதற்கு முன்னர் நான் சில மனக்கணித வினாக்கள் சிலவற்றை தங்களுக்கு வழங்குகின்றேன். அதற்கு நீங்கள் விடைகளை கண்டறியுங்கள். பார்ப்போம். 5 × 2 எத்தனை? 5 × 2 எத்தனை? 1 × 5 = 5, 2 × 5 = 10. ஆகவே 5 × 2 எத்தனை? 2 = 10. 4 × 2 எத்தனை? 4 × 2. 1 × 2 = 2, 2 × 2 = 4, 3 × 2 = 6, 4 × 2 = 8. அடுத்ததாக 3 × 3 எத்தனை? 3 × 3. 1 × 3 = 3, 2 × 3 = 6, 3 × 3 = 9. ஆகவே 3 × 3 எத்தனை? 9. 4 × 5 எத்தனை? 1 × 5 = 5, 2 × 5 = 10, 3 × 5 = 15, 4 × 5 = 20. அப்ப 4 × 5 எத்தனை? 20. சாதாரணமா நம்ம சொல்றதுன்னு சொல்லி சொன்ன வாய்ப்பாட்டுல 1 × 5 = 5, 2 × 5 = 10, 3 × 5 = 15, 4 × 5 = 20. அப்ப 4 × 5 எத்தனை? 20. 8 × 2 எத்தனை? 1 × 8 = 8, 2 × 8 = 16. அப்ப 8 × 2 = 16. அடுத்ததாக இவ்வாறு சில வினாக்களையும் வினவலாம். ஒரு பெட்டியில் 6 பென்சில் வீதம், ஒரு பெட்டியில் 6 பென்சில்கள் வீதம், 5 பெட்டிகளில் உள்ள மொத்த பென்சில்கள் எத்தனை? அப்படி ஒரு வினா வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெட்டியில் 6 பென்சில்கள், அதே போன்று 5 பெட்டிகள், 5 × 6 பெருக்க வேண்டும். 5 × 6 எத்தனை? 1 × 5 = 5, 2 × 5 = 10, 3 × 5 = 15, 4 × 5 = 20, 5 × 5 = 25, 6 × 5 = 30. அப்ப 5 பெட்டிகளில் உள்ள மொத்த பென்சில்கள் வந்து 30. ஆம் மாணவர்களே, இந்த மனக்கணித வினாக்களுக்கு அடுத்ததாக அதிலும் சற்று வித்தியாசமான சில உதாரணங்களை பார்ப்போம். நான் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் எழுதிக்கொண்டு அதற்கான விடையை நான் கூறுவதற்கு முன்பதாக நீங்கள் கண்டறிவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு நான் கூறும்போது உங்களுடைய விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு வரிசையில் 7 கதிரைகள் வீதம் 324 வரிசைகளில் காணப்பட்ட கதிரைகளின் எண்ணிக்கை யாது என்ற ஒரு வினா வினவப்பட்டால், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 324 7 பெருக்குதல் வேண்டும். அதற்கு 7 வாய்ப்பாடு நமக்கு தெரிந்திருந்தால் மாத்திரமே விடையை காண முடியும். ஆகவே 324 எழுதிக்கொண்டு 7 பெருக்கப் போகின்றோம். 7 பெருக்கும்போது 1 இடத்திலிருந்து முதலாவது 1 இடம், அப்புறம் 10 இடம், அதற்கு அடுத்து 100 இடம், அவ்வாறுதான் செய்ய வேண்டும். 7 4 பெருக்கணும்னா 1 7, 2 7 14, 3 7 21, 4 7 28. 28 8 போட்டு மீதி 2 அந்த 10 இடத்து இலக்கத்திற்கு மேலே எழுதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 7 100 இடத்தில் காணப்படுகின்ற அந்த 2 பெருக்குதல் வேண்டும். 7 2 பெருக்கும் போது 1 7 7 14, 14 கொண்டு வந்த அந்த 2 கூட்டும் போது விடை 16. 16 கீழே 6 போட்டு மீதி 1 100 இடத்து இலக்கத்திற்கு மேலே எழுதிக்கொள்ள வேண்டும். இறுதியாக 7 3 பெருக்க வேண்டும். 1 7 7 2 7 14, 3 7 21. அந்த 21 கொண்டு வந்த அந்த 1 கூட்டும் போது 22. ஆகவே ஒரு வரிசையில் 7 கதிரைகள் வீதம் 324 வரிசைகளில் காணப்பட்ட கதிரைகளின் எண்ணிக்கை 2268. ஏழால் பெருக்கும் போது விடை 2268. அப்ப அந்த 324 வரிசைகளில் காணப்பட்ட கதிரைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 2268. ஓகே, இந்த மாதிரி கவனமாக அவதானமாக நீங்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் தொடர்பான விடயங்களை செய்தால் கணித பாடத்தில் கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்கு மிக இலகுவாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்ததாக அடிப்படை கணித செய்கைகளில் வகுத்தல் செய்கையுடன் தொடர்புடைய பிரசினம் தீர்க்கும் முறையினை பார்ப்போம். இதற்கு முன்னர் வகுத்தல் தொடர்பான சில மனக்கணித வினாக்களை வினவுகின்றேன். இதற்கு விடைகளை காணுங்கள். நான் கூறுகின்ற விடயத்தை எழுது கருவிகளை, அதாவது பென்சில் கொப்பி தாள் எல்லாம் எடுக்காமல் மனக்கணிதத்தில் விடையை நினைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவரிடம் கூறலாம். 12 ரம்புட்டான்களை 3 பேர்களுக்கிடையே சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு கிடைக்கும் பழங்கள் எத்தனை? இல்லையா, 12 ரம்புட்டான் பழங்கள் இருக்கு, அதை 3 பேருக்கு சமமா பிரிச்சு கொடுத்தா ஒருத்தருக்கு எத்தனை பழங்கள் ரம்புட்டான் பழங்கள் கிடைக்குங்கிறதான் கேள்வி. அப்ப என்ன செய்யலாம்? 12 3 வகுக்க வேண்டும். அதாவது என்னன்னு கேட்டா 12 எத்தனை 3 இருக்கு, இவ்வளவுதான் கேள்வி. அப்ப வாய்ப்பாடு தெரிந்திருக்க வேண்டும். 3 வாய்ப்பாட 12 வரும் மட்டும் சொல்ல வேண்டும். 1 தரம் 3 3, 2 தரம் 3 6, 3 தரம் 3 9, 4 தரம் 3 12. ஆகவே 4 பேருக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கலாம். 1 தரம் 3 3, 2 தரம் 3 6, 3 தரம் 3 9, 4 தரம் 3 12. ஆகவே 12 3 4 தரம் காணப்படுகின்றது. அந்த வகையில் 12 ரம்புட்டான் பழங்களை ஒருவருக்கு 3 வீதம், 4 பேருக்கு பகிர்ந்தளிக்க முடியும். அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகின்றோம். இதனையும் பிள்ளைகள் நான் கூறுவதற்கு முன்னராக நீங்கள் செய்வதற்கு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பாடசாலையில் இருந்த 175 கதை புத்தகங்கள் 5 வகுப்புகளுக்கு இடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டன. வெளியிருச்சு, அதாவது 175 கதை புத்தகங்கள் 5 வகுப்புகளுக்கு பகிர்ந்தளித்திருக்காங்க சமமாக. ஒரு வகுப்புக்கு கிடைத்த புத்தகங்கள் எத்தனை? என்பதுதான் வினா. அப்ப என்பதை கண்டறிய நாம் நெடும் பிரித்தல் பிரித்தல் முறையில் எழுதி விடைகளை கண்டறியலாம். அதாவது 175 ஐந்தால் வகுக்க போகிறோம். 175 ஐந்தால் வகுக்கும் போது முதலாவதாக 100 இடத்தில் இலக்கத்தில் இருக்கின்ற ஒன்றில் 175 100 இடத்தில் இருக்கின்ற இலக்கம் வந்து இலக்கம் ஒன்று. அந்த ஒன்றில் எத்தனை ஐந்துகள் இருக்கு என்று பார்க்க வேண்டும். ஒன்றில் ஐந்துகள் இல்லை. ஆகவே அடுத்ததாக 10 இடத்தில் உள்ள இலக்கத்தையும் சேர்க்கும் போது 17. அந்த 17 எத்தனை ஐந்துகள் இருக்கு என்று பார்க்க வேண்டும். முழுமையான ஐந்துகள் எத்தனை இருக்கின்றது? ஆகவே 5, 2, 10, 3, 15 மூன்று தடவைகள் இருக்கு. 3, 5, 15 17 15 கழிக்கும் போது விடை 2. ஆகவே அந்த 2 ஐந்துகள் இல்லை. அடுத்ததாக 175 இருக்கின்ற அந்த 5 கீழே இறக்கும் போது 25 இருக்கும். 25 எத்தனை ஐந்துகள் இருக்கும்? 5, 5, 2, 5, 10, 3, 5, 15, 4, 5, 20, 5, 5, 25 ஐந்து தடவைகள் இருக்கும். 25 5 தடவைகள். ஆகவே 5, 5, 25 கழித்தால் 0. ஆகவே 175 கதை புத்தகங்களை 5 வகுப்புகளுக்கிடையே சமமாக பகிர்ந்தளித்தால் ஒரு வகுப்புக்கு 35 கதை புத்தகங்கள் கிடைத்திருக்கும். நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்திருந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் மாணவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் அடிப்படை கணித செய்கைகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற கணித செய்கைகளில் பிரசினம் தீர்க்கும் முறைகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அவதானித்தோம். இது தரம் 5 மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்திருந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புகளை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, கல்வியினால் மட்டுமே ஒரு சமூகம் மறுமலர்ச்சி அடைய முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கற்க கசடர, கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5 முதல் 11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.